ஒரு விதமான மனரீதியான ஆதிக்கம்.
கரெக்ட். உன்னை நான் தான் காப்பாத்துறேன்ற தோரணையில ஒருத்தர தன் கொட்டுப்பாட்டில் வச்சுக்க முயற்சி பண்றது. அந்த பூக்கள் வந்து அவங்க உண்டாக்குன காயங்களை மறைக்கிற ஒரு முகமூடி அவ்வளோதான்.
இதுக்கு நேர் மாறா உண்மையான அன்பு எப்படி இருக்குன்னு சில அழகான எளிமையான உதாரணங்கள் தர்றார்.
தொலைஞ்சு போன சட்டை திரும்ப கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம்.
சரியான வெப்பநிலையில இருக்கிற ஒரு வெந்நீர் குளியல் தர ஆறுதல்.
ஆமா, இல்லனா பல வருஷம் கழிச்சு பழைய ஜீன்ஸ் பாக்கெட்ல இருந்து கிடைக்கிற கையால் எழுதின ஒரு குறிப்பு. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா அது தர்ற உணர்வு ரொம்ப உண்மையானது.
பெரிய பெரிய வார்த்தைகளோ வாக்குறுதிகளோ இல்ல, உண்மையான அன்பு புயல்களை உருவாக்காது.
மாறா, ஏற்கனவே இருக்கிற புயல்களின் போது நம்மளை நிம்மதியா தூங்க வைக்கும் சொல்றாரு. அன்புனா பாதுகாப்பா உணர்றது, அமைதியா உணர்றது.
சரியா சொன்னீங்க. அன்புங்கிறது செயல்கள்ல இருக்குன்னு ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்றார்.
பராத்தாக்கள்ல சேர்க்கிற அந்த ஒரு ஸ்பூன் கூடுதல் நெய், குளிர்காலத்துக்காக கையால பின்னு ஒரு சட்டை,
காலையில நாம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டி வச்சிருக்கிற பழங்கள், இந்த மாதிரி விஷயங்களா?
ஆமா, இந்த செயல்கள் தான் நான் உன்னை பத்தி நினைக்கிறேன், நான் உனக்காக அக்கறை எடுத்துக்கிறேன்னு சொல்லாம சொல்லுது. இதுதான் உண்மையான அன்பு.
இந்த உண்மையான அன்பை பத்தி பேசும்போது காதல் உறவை தாண்டி மற்ற உறவுகளோட முக்கியத்துவத்தையும் ஆசிரியர் முன்னிலைப்படுத்துறார் இல்லையா? குறிப்பா குடும்பம் மற்றும் நட்பு.
ஆமா, இங்கதான் நாம ஒரு பெரிய சித்திரத்தை பார்க்கிறோம். காதல் உறவுல ஏற்படுற இழப்பால நாம உடைஞ்சு போகும்போது நம்மளை தாங்கி பிடிக்கிற தூண்கள் எதுன்னு அவர் காட்டுறார். அதுல முக்கியமானது தாய் மற்றும் பாட்டியோட நிபந்தனையற்ற அன்பு.
ஆமா, நாம எத்தனை தப்பு செஞ்சாலும், நாம எப்படி இருந்தாலும் நம்மள அப்படியே ஏத்துக்கிட்டு அன்பு செய்யற உறவுகள் அது.
அவரோட பாட்டி நானி பத்தின குறிப்பு என் மனசை ரொம்ப பாதிச்சது.
எனக்கும் தான். விபத்துல கால் உடஞ்சு மாவு கட்டு போட்ட காலோட படுத்திருக்காங்க. அவங்கள பார்க்க போன பேரங்கிட்ட அவங்க பேசுற முத வார்த்தை, சமையலறையில உனக்கு பிடிச்ச குழம்பு இருக்கு, போய் சாப்பிடுங்கிறது தான்.
தன் வலியை விட பேரனோட பசி அவங்களுக்கு பெருசா தெரியுது. இந்த அன்புக்கெல்லாம் எதை ஈடா கொடுக்க முடியும்?
ஒண்ணுமே முடியாது. இது மாதிரி அன்புதான் நம்மளோட அடித்தளம். இதே மாதிரி நட்பை பத்தியும் அவர் பேசுற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
கிளிங்கி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுற நண்பர்களோட முக்கியத்துவத்தை அவர் கொண்டாடுறார்.
அந்த வார்த்தைக்கே பொதுவா ஒரு நெகட்டிவ் அர்த்தம் உண்டு, ஆனா அத ஆசிரியர் பாசிட்டிவா மாத்துறாரு. எல்லா பார்ட்டிக்கும் நம்மளை கூப்பிடணும்னு நினைக்கிறவங்க, நம்ம சந்தோஷமா இருக்கிறத விரும்பினாலும், நமக்கு புது நண்பர்கள் கிடைக்கும் போது ஏசா பொறாமப்படுறவங்க,
அது பொறாம இல்ல, நம்மளை இழந்துடுவோமோங்கிற பயம் கலந்த அன்பு.
ஆமா, பிரச்சனை காலங்கள்ல நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்காக நம்மள ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போறவங்க.
அவங்க நம்ம பிரச்சனையை தீர்க்கலனாலும் அந்த நேரத்துல நம்ம கூட இருக்காங்க பாருங்க. அந்த இருப்பு தான் நட்போட மிகப்பெரிய பலம்.
நட்பில் இருக்கிற அந்த அழக பல காதல் உறவுகளை விட மேலானதுன்னு அவர் சொல்றது, உறவுகள் மேல நமக்கு இருக்கிற பார்வையே மாத்துது.
காதல் வரலாம் போகலாம், ஆனா உண்மையான நட்பு கஷ்ட காலத்துல நம்ம கூட நிக்கிற ஒரு தூண் மாதிரி.
சரி, இவ்வளவு வலிகளையும் நினைவுகளையும் உறவுகளோட சிக்கல்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இதிலிருந்து மீள்றதுக்கு இந்த புத்தகம் என்ன வழிய சொல்லுது? குணமடைதல் எப்படி சாத்தியமாகுது?
குணமடைதல்ங்கிறது ஒரு மெதுவான படிப்படியான செயல்னு ஆசிரியர் ஏத்துக்கிறார். அது ஒரு பட்டன் அழுத்தினதும் நடக்கிற விஷயம் இல்ல. மத்தவங்க நம்மள சீக்கிரம் இதிலிருந்து வெளியவான்னு கட்டாயப்படுத்தும் போது
நமக்கு நாமே டேக் யூர் டைம்னு சொல்லிக்கணும்னு சொல்றார். அதாவது, உனக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கோன்னு நமக்கு நாமே கருணை காட்டிக்கணும்.
இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஏன்னா வெளி உலகத்தோட அழுத்தம் நம்மளை இன்னும் குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கும். நான் ஏன் இன்னும் இதையே நினைச்சிட்டு இருக்கேன்னு நம்மள நாமே கேட்டுப்போம்.
ஆனா ஒவ்வொருத்தருக்கும் குணமடைய வேற வேற கால அளவு தேவைப்படும். அதை மத்தவங்க தீர்மானிக்க முடியாது. அந்த அவகாசத்தை நமக்கு நாமே கொடுக்கறது தான் முதல் படி.
ஆமா, அடுத்தபடியா சுயமரியாதையை கட்டமைக்கிறது. சுயமரியாதையோட முக்கியத்துவத்தை சொல்ற ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அறையில் இருக்கும் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள், டோன்ட் பி த நைசஸ்ட் பர்சன் இன் த ரூம் அப்படின்னு சொல்றாரு.
இதோட அர்த்தம் என்ன? கெட்டவரா இருக்கணும்னா?
இல்ல, இல்லவே இல்ல. எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நமக்கு செய்யப்படுற அவமரியாதைய சகிச்சுக்க கூடாது.
நம்ம எல்லைகளை தெளிவா வகுத்துக்கிட்டு நம்மள நாமே மதிக்க கத்துக்கிறது தான் உண்மையான சுயமரியாதை. இல்லைன்னு சொல்ல பழகிறது சுயநலம் இல்ல, அது சுய பாதுகாப்பு.
அருமையா சொன்னீங்க. இறுதியா, குணமடைதலோட உச்சகட்டமா அவர் முன்வைக்கிற ஒரு உருவகம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு ஜிக்ஸா புதிர் அல்ல, நீங்கள் ஒரு முழுமையான ஓவியம் என்கிறார். இதுதான் இந்த எழுத்துக்களோட சாராம்சம்னு நான் நினைக்கிறேன்.
அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே.
ஒரு ஜிக்ஸா புதிர்ல ஒரு துண்டு காணாம போனா அந்த புதிர் முழுமையடையாது இல்லையா?
ஆமா.
பலரும் உறவுகளை அப்படிதான் பாக்குறாங்க. அவர் இல்லாம நான் முழுமை இல்லாதவள் நினைக்கிறாங்க. ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு புதிர் இல்ல, நீங்க ஏற்கனவே ஒரு முழுமையான ஓவியம்.
ஓ,
இன்னொருத்தர் உங்க வாழ்க்கையில வரும்போது அவங்க அந்த ஓவியத்துக்கு ஒரு அழகான ஃப்ரேம் மாதிரி இருக்கலாம். அந்த ஃப்ரேம் ஓவியத்தை இன்னும் அழகாக்கலாம். ஆனா ஃப்ரேம் இல்லைனாலும் ஓவியம் ஓவியம்தான், அது முழுமையானது.
உங்களை முழுமைப்படுத்த இன்னொருத்தர் தேவையில்லை, நீங்கள் நீங்களாகவே முழுமையானவர். இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை.
ஆமா, ஒரு உறவு உங்களை நிறைவு செய்யலாம், ஆனா அது உங்களை முழுமைப்படுத்த தேவையில்லை. நாம ஒவ்வொருத்தருமே ஏற்கனவே ஒரு முழுமையான கலைப்படைப்பு.
நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த எழுத்துக்கள், காதல், வலி, நட்பு, சுயமரியாதை, இது எல்லாத்தோட சிக்கலான உணர்வுகளையும் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. ஒரு உறவோட முடிவுங்கிறது உலகத்தோட முடிவல்ல, அது நம்மளை நாமே புதுசா கண்டறியவும் நம்ம சொந்த மதிப்பை புரிஞ்சுக்கவும் கிடைக்கிற ஒரு வாய்ப்புங்கிறத இது அழுத்தமா உணர்த்துது.
இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல ஆசிரியர் சொல்றார், நான் கவிதை, நீ புனைவல்லாதது, என்னிடம் அதிக இதயம் இருக்கிறது, உன்னிடம் அது இல்லை அப்படின்னு. இது உறவுல இருக்கிற ரெண்டு விந்தமான மனிதர்களை பத்தினது. ஒருவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவர், இன்னொருத்தர் நடைமுறை சார்ந்தவர். உங்க உறவுகள்ல நீங்க கவிதையா இருக்கிறீங்களா, இல்ல புனைவல்லாததா இருக்கிறீங்களா, இல்ல இந்த ரெண்டும் கலந்த ஒரு சமநிலையான கலவையா இருக்கிறீங்களா? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.